நேற்று நாம் பரிசுத்தம் என்ற அந்த பொருளை பற்றி பார்க்க ஆரம்பித்தோம். பேதுரு தன்னுடைய முதலாவது நிருபத்திலே சொல்லுகிறார், உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருப்பது போல நீங்களும் உங்கள் நடவடிக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. இப்போ இந்த ரெண்டு வசனங்களும் இவ்வளவு நாளும் நம்ம பார்த்த காரியங்களுக்கும் பார்க்க போகிற காரியங்களுக்கும் முக்கியமான வசன பகுதியாக இருக்கிறது. இதன் அடிப்படையில் தான் பரிசுத்தத்தை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். ஆண்டவர் பரிசுத்தர், பூரண பரிசுத்தர். அவர் நமக்கு சொல்லுகிறார், அவருடைய பிள்ளைகளை பார்த்து நான் பரிசுத்தராயிருப்பது போல நீங்களும் பரிசுத்தராயிருங்க. இது ஒரு பெரிய கடமை, இது ஒரு பெரிய பொறுப்பு. கிறிஸ்தவர்கள் ரொம்பவும் சிந்தித்து பார்க்க வேண்டியது. நான் நேற்று சொன்னது போல அநேகருக்கு இந்த பரிசுத்தத்தை பற்றி சரியான தெளிவான ஒரு அறிவு இல்லை. ஆரம்ப அறிமுக உரையிலேயே கூட சொன்னேன், எத்தனையோ போலித்தனமான வேதத்துக்கு புறம்பான எண்ணங்கள், கருத்துக்கள், போதனைகள் இந்த பரிசுத்தத்தை பற்றி இருந்து வந்திருக்கின்றன, தொடர்ந்தும் இருந்து வருகின்றன. அதற்கெல்லாம் காரணம் இறையியல் அறிவு இல்லாதது, முறையான சரியான இறையியல் அறிவு இல்லாதது. நீதிமானாக்குதலை பற்றியும் மனந்திரும்புதலை பற்றியும் பரிசுத்தமாக்குதலை பற்றியும் சரியான ஒரு ஞானம் இல்லாததுனால அப்படி தவறான கருத்துக்கள் எழும்பி விடுகின்றன. அந்த கருத்துக்கள் எல்லாவற்றையும் ரெண்டு பிரிவுக்குள்ள கொண்டு வரலாம் என்று சொன்னேன். ஒரு பகுதி சொல்லுவார்கள், பரிசுத்தமாக இருப்பதற்கு நீ 10 கட்டளைகளை, கர்த்தருடைய நியாயப்பிரமாணங்களை வாழ்க்கையிலே பின்பற்ற வேண்டும். அப்படி பின்பற்றினால் நீ பரிசுத்தமாக இருக்கலாம். நிக்கதேமு அதைத்தான் நம்பினார், ஆண்டவரே அறியாமல் இருந்து. இயேசுவை பார்க்க வந்த வாலிபனும் கூட அந்த கட்டளைகளை தன் வாழ்க்கையிலே பின்பற்றி வந்ததனால் நான் ஏற்கனவே பரிசுத்தமாக இருக்கிறேன் என்ற எண்ணத்தோடு தான் ஆண்டவரிடத்தில் வந்தான். அது தவறு என்று அவனுக்கு புரிந்து கொள்ள உதவி செய்வதற்காகத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போய் கற்பனைகளை பின்பற்று சரியாகி விடுவாய். ஆண்டவருக்கு மனுஷனுடைய இருதயத்தில் இருக்கிறதெல்லாம் தெரியும். இப்போ உடனடியாக அவன் சொன்னான், ஆண்டவரே அதையெல்லாம் நான் பின்பற்றி இருக்கிறேன். அவனை அப்படி சொல்ல வைப்பதற்காகத்தான் ஆண்டவர் அப்படி அவனை கேட்டார், நீ 10 கட்டளைகளை பின்பற்று. அதையெல்லாம் பின்பற்றி இருக்கிறேன் என்று சொன்ன உடனே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், உன்னுடைய சொத்துக்களை எல்லாம் விற்று இல்லாதவர்களுக்கு கொடுத்து விடு. உடனே அவனுக்கு தூக்கி வாரி போட்டது. அவன் துக்கத்தோடு போனான் என்று வாசிக்கிறோம். அதுக்கு காரணம் என்ன? 10 கட்டளைகள் ஒன்று அவன் பின்பற்றவில்லை. என்ன கட்டளை? இச்சை இன்மை. பொருள்களின் மேல் இச்சை வைக்காதே, பொருள்களுக்காக வாழாதே. ஒரு 10 கட்டளைகளில் ஒரு கட்டளையை குறை வைத்தாலும் பின்பற்றாவிட்டாலும் 10 பின்பற்றாத நிலையில் தான் இருப்போம். ஒன்றை உடைத்தாலே போதும், எல்லாவற்றையும் உடைத்து விடும். ஆகவே அவன் நம்பினான், 10 கட்டளைகளை வைத்திருந்தால் நான் ஆண்டவருடைய பிள்ளையாக மாறிவிடலாம், பரிசுத்தமாக வாழ்ந்து விடலாம். அது தவறு. அப்படி போதித்து கொண்டிருக்கிறவர் நிறைய பேர் இருக்கிறாங்க. நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்ந்தால் ஆண்டவரை அறியலாம் என்று அந்த அடிப்படையிலே தான் இன்னைக்கு எத்தனையோ சபைகளிலும் கிறிஸ்தவர்கள் என்று அழைத்து கொண்டிருக்கிறவர்கள் கூட விதவிதமான கட்டுப்பாடுகளை கொண்டு வர்றது காரணம். இந்த விதமான உடை உடுத்த வேண்டும், ஒரு குரூப் சொல்லும், நீங்கள் வெளில தான் உடுத்தணும். கத்தோலிக்கன் சொல்கிறான் திருமணம் செய்யக்கூடாது, குருமா திருமணம் செய்யக்கூடாது. இந்த மாதிரி கட்டளைகள் எல்லாம் செய்தால் நீ பரிசுத்தமாக இருப்பாய். மற்ற மதங்கள்லையும் இப்படி இருக்கு. ஆனால் பரிசுத்தத்தை பற்றி இவளுக்கு சரியாக தெரியல. இந்த மாதிரி கட்டுப்பாடுகளின் மூலமாக பரிசுத்தமாக ஒருவரும் வர முடியாது. பரிசுத்தத்தை பற்றி சரியான ஒரு அறிவு இல்லாததுனால இப்படியான நிபந்தனைகளை விதிக்கிறாங்க. எந்த கட்டளையை பின்பற்றியும் ஆண்டவரை அறிய முடியாது. அப்படி நீ முயற்சி செய்தால் அது கிரியை ஆகிவிடுகிறது. கிரியையின் மூலமாக விசுவாசம் வராது. நீ அடுத்த குரூப்பை பார்த்தோம், முக்கியமாக விசுவாசிகள் மத்தியில். பரிசுத்தமாகுதல் என்பது உணர்ச்சி சம்பந்தப்பட்டதாக பார்க்கிறார். ஒரு நல்ல ஃபீலிங்ஸ் இருந்தா பரிசுத்தமாக, எப்பவும் ஹாப்பியா ஆவியில நிரம்பி இருக்கிறது. அது என்னன்னே அவங்களுக்கு தெரியாது, ஆவியில நிரம்பி இருக்க. ஆகவே உணர்ச்சி சம்பந்தப்பட்டதாக, அது பல பிரிவுகள் இருக்கிறதாக சொன்னேன். அதுக்குள்ள பல போதனைகள், ஆங்கிலத்தில் சொல்ல போனா இன்டுவலிங் கிரைஸ்ட், அப்படி ஒரு போதனை இருக்கு. இந்த பயத்திஸ்ட் குரூப்புக்கு மத்தியில் இயேசு உனக்குள்ளே இருக்கிறார், கலாத்திய 2:20 அடிப்படையில் வந்த ஒரு போதனை. இயேசு உனக்குள்ளேயே இருப்பதனால நீ பரிசுத்தத்துக்காக எதையும் செய்ய வேண்டியதில்லை. உனக்குள்ள இருக்கிற இயேசு தன்னுடைய ஆவியின் மூலமாக உன்னை பரிசுத்தப்படுத்துவார். தவறான போதனை அது. ஒரு பக்கம் உண்மையை மட்டும்தான் சொல்லு. அப்ப இந்த போதனை, இன்னும் ஆண்டவருக்கு நீ சரணாகதி அடைந்து விட வேண்டும். குவயட்டிசம் ஒரு குரூப் இருக்கு, அதையும் சொன்னேன். அமைதியாக இருப்பது, தியானம் செய்வது, ஒதுக்குப்புறமான இடத்துல மனிதர்கள் தொடர்பு இல்லாத இடத்துல இருந்து ஆவிக்குரிய விதத்துல ஒரு உணர்வுகளை ஏற்படுத்தி கொள்வது, இதையெல்லாம் பரிசுத்தத்துக்கு அடையாளம். கேம்பஸ் குருசேட் நான் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு, அந்த டெடிக்கேஷன், ஏன்னா ரீகமிட்மெண்ட் மீட்டிங், கேம்பஸ் குருசேட், யூத் ஃபார் கிரைஸ்ட், இதில் எல்லாம் இருக்கு. அதாவது சபையில இருந்து பரிசுத்தமா ஒரு சோர்வாக இருந்தா அவங்களெல்லாம் ஒரு கேம்ப் கேம்ப் வந்ததே இப்படி தான், இந்த முகாமெல்லாம் இப்படி தான் வந்தது, இதுல இருந்து பின்பற்றி வந்தது. ஒதுக்குப்புறமான ஒரு இடத்துக்கு கொண்டு போய் வேற யாருடைய தொடர்பும் இல்லாம வேதத்தை வாசித்து தியான செய்திகளை கொடுத்து ஜபமெல்லாம் கூடி பண்ணிக்கிட்டு இருந்தா பரிசுத்தமாகி விடுகிறோம். என்ன பொறுத்த அளவுல இத போல முட்டாள்தனம் உலகத்திலேயே இல்லை. அதுக்கெல்லாம் காரணம் என்ன? இறையியல் அறிவு இல்லை. வேதம் பரிசுத்தமாவதில் பத்தி இப்படி சொல்லவே இல்லை. சரி, 4 கேம்ப் போய் தியானம் பண்ற, தியான செய்திகள் கேட்கிற, அதுலையும் சொல்லிடுவாங்க இங்கெல்லாம் வேற சிந்தனைகள் இருக்கக்கூடாது, வேற பேச்செல்லாம் பேசக்கூடாது, இதாக தான் இருந்துக்கணும். சரி, அந்த 4 முடிஞ்சு பழையபடி ஊருக்கு போய் மக்கள் மத்தியிலெல்லாம் வந்து பழையபடி சர்ச்சுக்கு போன உடனே அதெல்லாம் நிலைச்சிருக்குதா? நீ இருக்கிற இடத்துல உன்னால பரிசுத்தமா வாழ முடியாட்டி, உன்னை காட்டில் கொண்டு போய் விட்டாலும் நீ வாழ மாட்டாய். புரியுதா? அப்ப மனிதனுடைய பொறுப்புகள் இல்லாம இப்படியாக வெளிப்புற காரியங்கள்ல தங்கி இருந்து நல்ல உணர்வுகளையும் நல்ல சிந்தனைகளையும் இந்த மாதிரி செய்து கொண்டால் பரிசுத்தமாக இருந்து விடுவோம் என்று இன்னொரு குரூப். ஆனா வேதம் இந்த ரெண்டையும் தவறாக சொல்லுகிறது. சில சில இந்த மாதிரி போதனைகளை கொண்டு வந்தவங்க இந்த ரெண்டாவது குரூப்ல, எஃபி மேயர், ஜான் வெஸ்லி, ஹனா வித்ஹோல் ஸ்மித்னு சொல்லி அமெரிக்காவில் விக்டோரியஸ் லைஃப் அப்படின்னு ஒரு மூவ்மெண்ட் இருந்துச்சு. காசிக் கன்வென்ஷன், ஏமி காமாய்க்கலை பற்றி சொன்னேன் இல்லையா நேற்று, இதெல்லாம் அந்த பயட்டிஸ்ட் குரூப் அதிலிருந்து தான் வந்தது. இந்த பரிசுத்தத்தை இந்த விதமாக ஆண்டவருக்கு நம்ம முழுமையாக ஒப்பு கொடுத்து சரணாகதி அடைந்து அப்படியெல்லாம் செய்கிற பொழுது அவர் நம்மை தாங்கி பரிசுத்தத்தை எங்களிலே உருவாக்கி விடுவாருங்கிற ஒரு தவறா. இதுல இருந்து வந்தது தான் பெந்தகோஸ்தே கரிஸ்மேட்டிக் போதனைகள் எல்லாம். ஆனா வேதம் அப்படி போதிக்கவில்லை. எஃபி மேயர் இன்னொருத்தர், அதுவும் அமெரிக்கா தான், இந்தியாவில் இருக்க பாக்ஸிங் குரூப்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதெல்லாம் பயட்டிஸ்ட் குரூப். ஆனால் ரொம்ப பேருக்கு தெரியாது எங்கேருந்து வந்தது ஏன்னு தெரியாது. தாராட்சியில் தான் நம்ம பண்ணுறதே இல்லையே நம்ம நாட்டில். எல்லாம் கண்ணுக்கும் காதுக்கும் குளிர்ச்சியாக இருந்தால் ஓகே. வேதத்தை ஆராய்ந்து பார்ப்பதில்லை, வேத அறிவு இல்லை, எல்லாம் ஓகே. இதெல்லாம் 17-18 நூற்றாண்டுகளுக்கு பிறகு வந்து 19-ம் நூற்றாண்டில் புது வடிவங்கள் எடுத்து இன்னைக்கு எல்லா பக்கங்களையும் இன்னும் இருக்குது. நீங்கள்லாம் பார்க்குறீங்க, சில நேரம் போஸ்டில் வந்து சேரும் தியான செய்திகள் வருமா இல்லையா? இதெல்லாம் எங்கேருந்து வந்தது? பேதில் தியான செய்தி கொடுக்கல, பவுல் தியான செய்தியே கொடுத்ததில்லை. இயேசுவுக்கு தியான செய்தின்னா என்னன்னு தெரியாது. மத்தேயு 5-7 எடுத்து பார்த்தீங்கன்னா தியான செய்தியாக இருக்கு இல்லை. உன் கண் பாவம் செய்தால் பிடுங்கி போடு, உன்னுடைய கரம் பாவம் செய்தால் வெட்டி போடு. தியானம் மாதிரியா இருக்கதெல்லாம் பல ஏற்பாடு தீர்ப்பு தீர்க்க தரிசிகளுக்கும் தியான செய்தின்னா என்னன்னு தெரியாது. அதெல்லாம் சத்துள்ள பொருளுள்ள இறையல் ஞானம் நிறைந்த வேத போதனைகள். இப்ப எங்க இருந்தது தியான செய்தியெல்லாம் வந்தது? இந்த குரூப்ஸ் தான். ஏன்னு சொன்னா அதுல வேதம் ரொம்ப ஆழமா ஒண்ணுமே இல்லாம மேலெழுந்த வாரிய என்னுடைய மனதை சந்தோஷப்படுத்துகிற மாதிரி இருந்தது. இதுக்குதான் இந்த வாக்கு தத்துவம் செய்தியெல்லாம் நிறைய கொடுப்பான். எல்லாம் எடுத்து பார்த்தா சந்தோஷப்படுத்துறதான் இருக்கும். ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கப்பட்டாய், ஒண்ணுமே கண்ணை பிடுங்கி போடு, கையை வெட்டி போடுங்கலாம் ஒண்ணும் இருக்க. யோசிக்கணும், நீங்க சிந்திக்கணும். இதுல இருந்து தான் இதெல்லாம் வந்தது. ஆகவே ரெண்டு பகுதிகளுமே தவறு. வேதத்தை எப்பவுமே எந்த பகுதியையும் எந்த போதனையும் எடுத்து கொஞ்சம் இந்த பக்கம் கூட்டி அந்த பக்கம் கூட்டினாலும் அது வேதமா இல்லாம போயிடும். அது வேதமா இல்லாம போயிடும். அது அதுக்காக தான் அது ஆழமா படிக்கணுங்கிறது, படிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. கொஞ்சம் கூட்டினாலும் குறைச்சாலும் போதும். ஆண்டவர் சொல்லியிருக்கிற இதுல இருந்து ஒரு டாட்டை கூட நீ எடுத்துடக்கூடாது, ஒரு புளிய கூட நீ எடுத்துடக்கூடாது, நீ சேர்க்கவும் கூடாது, அதுல இருந்து எதையும் எடுக்கவும் கூடாது. ஏன்னா அது என்னுடைய வார்த்தை. ஆழமாக படிப்பதில்லை, முறையாக படிக்கணும். ஒரு பகுதியை இன்னொரு பகுதியோட ஒத்து படிக்கணும். தவறான விதத்தில் அணுகுகிற பொழுது எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடும். ஒன்று இந்த பக்கம் போயிடும், இல்லாட்டி அந்த பக்கம் போயிடும், அப்புறம் அது வேதமாக இருக்காது. ஆகவே பரிசுத்தத்தை பற்றிய போதனைகள்லையும் இப்படி குளறுபடியான சிந்தனைகள் எண்ணங்கள் இருந்தன. அதை பார்த்த பிறகு பரிசுத்தத்தின் ஆரம்பம் நான் சொன்னேன். பரிசுத்தத்தை வந்து எப்படி பார்க்க போகிறோம்? பரிசுத்தத்தின் ஆரம்பம், தொடர்கின்ற பரிசுத்தம், பரிசுத்தத்தின் முடிவு. ஆகவே பரிசுத்தத்தின் ஆரம்பத்தை நாம பார்த்தோனே, அதுல என்ன சொல்லுகிறேன்? ஆண்டவர் சொல்லுகிறார், நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். இது விசுவாசிகளுக்கு எழுதப்பட்டது. ஆகவே ஒருவன் பரிசுத்தமாக வாழ வேண்டுமானால் முதலில் அவன் பரிசுத்தப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். ஹோலியா இல்லாதவனுக்கு ஹோலினஸ் வராது. T20 கிரிக்கெட் மேட்ச் நடக்குதா, உங்க கையிலயும் என் கையிலயும் பேட்டை கொடுத்தா என்ன ஆகும்? ஒன்னுலையும் ஜெயிக்க மாட்டோம். அதுக்கு பல வருஷம் பயிற்சி தேவையா இருக்கு, அதுக்கு ஒரு தகுதி தேவையாக இருக்கு. அதுல விளையாடுவதற்கு ஒரு தகுதி தேவையாக இருக்கு. மட்டையை கையில் எடுத்தவன்லாம் கிரிக்கெட்டர் ஆகிட முடியாது. அது இங்கே எங்கேயாவது வயலில் விளையாடுறதுக்கு உதவும், வேற எதுக்கும் உதவாது. அதில் பயிற்சி தேவை, அவனுக்கு திறமைகள் தேவை, ஆற்றல் தேவை, அவன் கண் நல்லா இருக்கணும். அப்படி இருக்கிறவங்க தான் அதில் வந்து முடிகிறாங்க. அதனால தான் ஆட்டம் பார்க்கறதுக்கு ரசிக்கக்கூடியதாக இருக்கு. அந்த தகுதிகள், அந்த திறமைகள் இருந்து அதே போலத்தான் வேதமும் சொல்லுகிறது. ஒருவன் பரிசுத்தமாக வாழ வேண்டுமானால், ஆண்டவர் இங்கே சொல்லி நினைவுபடுத்துகிற போல இருக்க வேண்டுமானால் அவன் பரிசுத்தப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். எப்படி நாம் பரிசுத்த அடைகிறோம் என்பதை நாம் பார்க்க ஆரம்பித்தோம். அப்ப நான் என்ன சொன்னேன், பரிசுத்தமாக அந்த பரிசுத்தத்தை பற்றி அறிந்து கொள்ள வேண்டுமானால், பரிசுத்தம் அடைய வேண்டுமானால் முதல்ல பாவத்தை பத்தி தெரியும். இன்னைக்கு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை இந்த ரெண்டாம் குரூப்லயும் முதலாவது குரூப்லயும் கூட பாவத்தை பற்றி அறிவு இல்லை, பாவத்தை கணக்கு எடுப்பதே இல்லை. எத்தனை சமையல பிரசங்கம் கொடுக்கப்படுகிறது பாவத்தை பத்தி சொல்லுங்க பாப்போம். கடைசியா எப்ப கேட்டிருக்கீங்க பிரசங்கம் பாவத்தை பற்றி? ஐயோ பாவம்ங்கிற மாதிரி தான் பாவம் இருக்கும், வேற ஒன்றும் தெரியாது பாவத்தை பற்றி. அதை ஆழமாக ஏன் அதெல்லாம் சொல்லி கொடுக்க கூடாது ஆழமா, ஏன் சொன்னா அவங்களுக்கு மனசு கெட்டு போயிடும், அப்புறம் சர்ச்சுக்கு வர மாட்டாங்க, அப்புறம் கேரட்டு ஓலியம் ஆரம்பமாயிரும் இல்லையா. கேரட் ஊழியம்லாம் நடத்துகிற இடத்துல பாவத்தை பற்றி பேசக்கூடாது. இன்னைக்கு அது மேல நாட்டிலையும் சரி கீழைத்தைய நாடுகளையும் என்ன போதனை, வர்றவங்க சந்தோஷத்தோடு இருந்து போகிற மாதிரி செய்தி இருக்கணும். ஆகவே கண்ணை பிடுங்க கையை வெட்டுலாம் ஒதுக்கி வச்சிட வேண்டியது வேதத்தில் ஆண்டவரே சொல்லி இருந்தால் பார்த்தீங்களா. ஆகவே பாவத்தை பற்றி தெரியாது வேதம் என்ன சொல்லுகிறது. என் பாவத்தை பற்றி தெரியாதவனுக்கு, அதை ஆழமாக சிந்திக்காதவன் பரிசுத்தமாக இருக்க முடியாது. அது உண்மையான வார்த்தை. ஒருவன் பரிசுத்தம் அடைவதற்கு அவன் தான் பாவி என்பதை முதல்ல உணரணும். எந்த அளவுக்கு உணரணும்? தாமஸ் வாட்சன் தன்னுடைய மனம் திரும்புவோர் புத்தகத்தில் ஆழமா விவரித்து எழுதி இருக்கிறது போல, புத்தகம் தமிழ்ல இருக்கு. நீ பாவி என்பதை உணர்ந்து தேவனுடைய வார்த்தைகளை அன்றாடம் உன்னுடைய சிந்தனையிலும் செயலியும் செயல்களிலும் மீறி வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்பதை உணர்ந்து, உன்னில் எந்த விதமான நன்மைகளும் இல்லை என்பதை உணர்ந்து, நன்மையே செய்ய முடியாத அளவுக்கு இருதயத்தையும் சரீரத்தையும் கொண்டு வாழ்ந்திருக்கிறாய் என்பதை உணர்ந்து, ஆண்டவரை அன்றாடம் நிந்திக்கிறவனாக ஆண்டவரை வெறுக்கின்ற இருதயத்தை கொண்டிருக்கிறவன் என்பதை உணர்ந்து, பாவம்னா இவ்வளவும் பாவம் தான் நேற்று சொல்லி கொடுத்திருக்கிறான். அதை உணர்வது மட்டுமல்ல, அதை உண்மையாக உணர்கிறவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான்? கெட்டகுமாரனை போல இருப்பான். அவன் மனம் கசந்து அவருடைய தந்தையிடத்துல மறுபடியும் போய் சேருவதற்கு எந்த விதமான ஒரு தகுதியும் இல்லாதவன், அவரை அப்பா என்று அழைக்கின்ற தகுதி கூட என்னிடத்துல இல்லை. அவர் வேலைக்காரனை போல வச்சிருந்தா கூட அதுவே பெருசுன்னு நினைக்கிற அளவுக்கு வரணும். நான் எத்தனை பேர் ஞான ஸ்நானம் கொடுத்துருக்கிறீங்க, அப்படி வந்து உண்மையில சொல்லுவீங்க இப்படியெல்லாம் பார்த்ததே இல்லை, பார்க்கவே முடியாது, இந்த அளவுக்குலாம் போனீங்கன்னா ஸ்ரீலங்காவில் ஒரு ஞான ஸ்நானம் கொடுக்க முடியாது. ஆகவே இதெல்லாம் இயேசுவுக்கு பொருந்தும், அப்போஸ்தலனுக்கு பொருந்தும், நம்ம நாட்டுக்கு பொருந்தாது அப்படின்னு தான் ரொம்ப பேர் ஞான ஸ்நானம் கொடுக்குறீங்க இல்லையா. அவன் இயேசுவை விசுவாசிக்கிறேன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, இயேசுன்னு ஆரம்பிச்சாலே போதும், அவன் அடுத்து எதுவும் சொல்றதுக்கு முந்தையே ஞான ஸ்நானம் கொடுத்துடுறது. அப்படிதான் நடக்குது. அவன் பாவத்தை உணர்ந்து வெறுத்து மனம் கசந்து பாவ உணர்வு பெற்றவனாக இந்த பரிசுத்தமான தேவனுக்கு முன்பாக இவ்வளவு கோரமானவனாக இருக்கிறேனே என்பதை உணர்ந்து அந்த பாவத்திலிருந்து விடுதலை அடைவதற்கு தன்னால் செய்யக்கூடியது ஒன்றுமே இல்லை, எவருமே உதவி செய்ய முடியாது, நான் மூழ்கி கொண்டிருக்கிறவனைப் போல ஒரு நிலையிலே இருக்கிறேன், அவர் என்னை கை தூக்கி விட்டால் தவிர நான் வாழவே முடியாது என்று அந்த கோயிலுக்கு வந்து ஆலயத்தில் இருந்து ஆண்டவரை பார்ப்பதற்கும் கண்கள் கூசி தன்னுடைய மார்பிலே அடித்து அடித்து கொண்டிருந்து ஆண்டவரே கருணை காட்டும் என்று சொன்னவனை போல வருகிறவனுக்கு தான் பாவத்தை பற்றி தெரிஞ்சிருக்குது, உணர்வு இருக்குது. அப்படி வருகிறவன் தான் பரிசுத்தப்படுகிறான். ஏன்? அந்த மாதிரியான உணர்வுகளோடு வருகிறவனில் ஆண்டவர் ஏற்கனவே பேச ஆரம்பித்து விட்டார், கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டார். அவனுக்கு தான் மறுபிறப்பு கொடுக்கப்படுகின்றது. ஏன் தெரியுமா? ஆவியானவர் ஒருவனில் கிரியை செய்கிற பொழுதுதான் அந்த அளவுக்கு ஒருவனுக்கு பாவ உணர்வு வருகிறது. அவன் பாவத்தை வெறுத்து ஆண்டவரிடத்தில் வருகிறான். பாவத்தை பற்றி சரியாக தெரியாட்டி பரிசுத்தம் பற்றி நீங்கள் நினைக்க கூட மாட்டீங்க. வேதம் சொல்லுகிற அளவுக்கு பரிசுத்தத்தை, இந்த அளவுக்கு பாவத்தை பற்றிய உணர்தல், அதன் மேலே வெறுப்பு ஆண்டவரிடத்தில் வருவதற்கு முன்னும் இருக்கணும், ஆண்டவர்கிட்ட வந்த பிறகும் வாழ்நாள் பூரா தொடரணும். ஆரம்பத்தில் வரவேண்டியது வராட்டி அது தொடர்றதுக்கு வழியே இல்லை. பாவ உணர்வு பெற்றவனுக்கு ஆண்டவர் மறுபிறப்பை கொடுக்கிறார், அவன் பரிசுத்தம் அடைகிறான். நேற்று பார்த்தோம் பரிசுத்தம் அடைவது எப்படி, அதற்காக ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து அவரை பாவ நிவாரண பலியாக ஒப்பு கொடுத்திருக்கிறார் என்பதை பார்த்தோம். அதில் என்னென்னவெல்லாம் அடங்கி இருக்கிறது என்பதையெல்லாம் நான் நேற்று விவரமாக பார்த்தோம். அவன் விசுவாசிக்கிற இயேசு அப்படிப்பட்டவன். நாம் விசுவாசிக்க வேண்டியதற்கான காரணம் அந்த ஆண்டவர் அந்த விதமாக தன்னை பலியாக கொடுத்திருப்பதனால். அப்படி மனம் திரும்புதல் மூலமாகவும் விசுவாசத்தின் மூலமாகவும் ஒருவன் பரிசுத்தம் அடைகிறான். இவ்வளவுதான் நேற்று 4 செய்திகளில் நாம் பார்த்திருப்போம். அதுதான் பரிசுத்தத்தின் ஆரம்பம். அப்படி ஆண்டவரை விசுவாசிக்காதவன், நேற்று சொன்ன முறைகளிலே ஆண்டவரிடம் வராதவன், விசுவாசத்தை பெறாதவன் பரிசுத்தமானவன் அல்ல. அது பரிசுத்தத்தின் ஆரம்பம். அத்தகைய மனந்திரும்புதலும் விசுவாசமும் இயேசுவில் இருக்கிறவன் தான் பரிசுத்தம் அடைந்தவன். அவனை பார்த்து தான் பேதுரு சொல்லுகிறார், நீங்களும் பரிசுத்தமாயிருங்கள் அவர் பரிசுத்தராய் இருப்பது போல. உங்களை அழைத்தவர் பரிசுத்தவராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்க. இப்ப இன்னைக்கு நான் கொடுக்க போகிற செய்தி எல்லாம் ஏற்கனவே இந்த விதத்தில் பரிசுத்தம் அடைந்தவர்களுக்கு. இப்ப நீங்க கேட்டு பார்க்கணும், நான் எந்த நிலையில இருக்கிறேன். கேரட்டுக்காக ஓடிய கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதாக நினைத்து கொண்டிருக்கிற ஒருவனா, அல்லது உண்மையிலேயே கெட்ட குமாரனை போலவும், இன்னும் எத்தனையோ பேரை வேதத்தில் பார்க்கிறோமே அந்த விதமாக மனம் திரும்பி விசுவாசித்தவர்கள், அவர்களை போலவும் இருக்கின்ற விசுவாசிகளா, தேமாவை போல அரைவாசியில் ஓடி போனவனா, இல்லை கடைசி வரையும் ஆண்டவரை பின்பற்றிய அப்போஸ்தலர்களைப் போல விசுவாசத்தை கொண்டிருக்கிறேனா, பரிசுத்தம் அடைந்திருக்கிறேனான்னு கேட்டுப்பாங்க. இன்னைக்கு பரிசுத்தம் அதிக அளவிலையோ, அதற்கான நடைமுறைகள் வாழ்க்கையில் அதிக அளவிலோ கிறிஸ்தவ மத்தியில் சபைகளில் காணப்படாததுக்கு காரணம், ஆரம்பத்தில் அவருடைய மனம் திரும்புதல் சரியான விதத்தில் இல்லாதது தான். வேற வழியே இல்லை சொல்றதுக்கு, ஏன்னா வேதத்தை நம்ம மீற முடியாது. ஸ்கூலில் படித்தா கூட முதல் வகுப்பு 2வது வகுப்பு 3வது வகுப்புன்னு 10 வகுப்பு போய் தான் பல்கலைக்கழகத்துக்கே போகலாம். ஷார்ட்கட்டில் போயிட முடியாது. அதே போலத்தான் ஆரம்பம் ஒழுங்காக இருந்தால்தான் மற்றதும் ஒழுங்காக வரும். முதல் கோணினால் முற்றும் கோணல்னு ஒரு பழமொழி இருக்கு. உண்மையான விசுவாசத்தை அடைந்திருக்காதவனால் பரிசுத்தமாக வாழ முடியாது. பரிசுத்தத்தில் நம்ம வாழ வைக்க வேண்டியது அல்ல சபையினுடைய கடமை. சபைக்கே பேர் பரிசுத்தவான்கள் தான் பவுல் சொல்லியிருக்கார். ஒரு உண்மையான விசுவாசி அவன் பரிசுத்தமான வாழ்க்கையை தானே நடத்துவான். நம்ம அவனை நடத்த வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொரு நாளும் சபையினுடைய வேலை அதுவும் அல்ல. சார், இன்றைக்கு தொடர்கின்ற பரிசுத்தத்தை பற்றி பார்ப்போம். நேற்று பார்த்தது பரிசுத்தத்தின் ஆரம்பம், ஆனால் இன்றைக்கு தொடர்கின்ற பரிசுத்தத்தை பற்றி பார்க்க போகிறோம். அப்படி பார்ப்பதற்கு முன்பாக, அதை விவரமாக பார்ப்பதற்கு முன்பாக, பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கின்ற விசுவாசி, அதாவது தேவனை விசுவாசித்திருக்கிற ஒரு மனிதன் பரிசுத்தம் அடைந்திருக்கிறான். பரிசுத்தமான வாழ்க்கைக்கான ஆரம்ப கட்டத்தை அடைந்து விட்டான் என நேற்றே பார்த்திருக்கிறோம். ரோமர் 8வது அதிகாரத்தில் பவுல் சொல்லுகிறார், மறுபடியும் அந்த வசனத்தை நினைவுபடுத்துகிறேன். இங்கே 8வது வசனத்தில் பவுல் என்ன சொல்லுகிறார், 30வது வசனத்தில், எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்குறாரோ அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார். இது விசுவாசியை குறித்தது. முன்குறிக்கப்பட்டவனாக இருந்தால் அவன் நிச்சயம் அழைக்கப்படுவான். அப்படி அழைக்கப்பட்டவன் இந்த உலகத்திலே சுவிசேஷத்தை கேட்டு மனம் திரும்பி தேவனை விசுவாசிக்கின்ற பொழுது பிதா அவனை பார்த்து நீ நீதிமான் என்று அறிக்கையிடுகிறார். அவன் இங்கு அவன் நீதிமாக்கப்படுகிறான். அழைக்கப்பட்டவன் நிச்சயம் ஒரு காலகட்டத்தில் இந்த உலகத்திலே நீதிமானாக்கப்படுகிறான், விசுவாசத்தை அடைகிற பொழுது. அப்படி நீதிமான் ஆகிறவன் மகிமைப்படுத்தப்படுகிறான். அப்பவே அடைந்திருக்கிறான். ஆனா அந்த மகிமைப்படுத்துதல் பூரணப்படுத்தப்படுவது ஆண்டவருடைய வருகையின் போது. அப்ப இந்த வசனங்கள் என்ன சொல்லுகிறது? ஆண்டவரால் முன்குறிக்கப்பட்டு இந்த உலகத்திலே ஒரு காலகட்டத்திலே இயேசுவிலே முழு விசுவாசத்தையும் வைத்து விசுவாசியாகிற ஒருவன் சகல விதமான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் ஒன்று விடாமல் ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றிருக்கிறான். பரிசுத்த ஆவியையும் அடைந்திருக்கிறான். அவன் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறான். அவன் பரிசுத்தம் அடைந்திருக்கிறான். அவன் மகவேட்பை பெற்றிருக்கிறான். அவன் மகிமைப்படுத்தப்பட்டிருக்கிறான். உண்மையான விசுவாசி அடையாத ஆசீர்வாதம் ஒன்றுமே இல்லை. எல்லாவற்றையும் சகலத்தையும் அடைந்திருக்கிறான். அதை தான் பவுல் அப்போஸ்தலன் கொலோசேயர் 1:1-2 அதிகாரங்களில் விளக்கமாக சொல்லுகிறார். இன் கிரைஸ்ட், அதாவது கிறிஸ்துவுக்குள்ளாக நீ யார்? கிறிஸ்துவுக்குள்ளாக, கிறிஸ்துவுக்கு சொந்தமான அத்தனை சொத்துக்களுக்கும் உரிமையானவர்களாக, உரித்துடையவர்களாக நாம் மாறியிருக்கிறோம். கிறிஸ்துவ உண்மையிலேயே பெரியவன் தெரியுமா? ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவன். எந்த அளவுக்குன்னா கொலோசேயர் 1:2 வாசிப்பார். அவருக்குள்ளாக மரித்திருக்கிறோம், அவருக்குள்ளாக உயிர்த்தெழுந்திருக்கிறோம், அவரோடு கூட மகிமையின் ஸ்தானத்திலே அவரோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். அத்தனை ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் பெற்றிருக்கிறோம். 2வது வருகையில் இயேசு வருகிற பொழுது அவரோடு கூட இருந்து உலகத்தை நியாயம் தீர்க்கின்ற பாக்கியம் விசுவாசிக்கு இருக்கிறது. வேற என்ன வேணும் உங்களுக்கு? இயேசுவுக்குள்ளாக இருக்கிறோம். இப்ப இந்த இடத்துல நம்ம நினைத்து பார்க்க வேண்டிய, சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம், நம்மை பற்றிய, அதாவது விசுவாசிகளை பற்றிய வேதம் சொல்லுகின்ற உண்மைகள். ஏன் தொடர்கின்ற பரிசுத்தத்தை விளங்கிக் கொள்வதற்கு இது அவசியம். ரொம்ப கிறிஸ்தவர்கள் இதை யோசிச்சு பார்க்கறதில்லை. நாம் யார்? முகம் பார்க்கிற கண்ணாடியில பார்க்கிற மாதிரி நம்ம ஒரு தடவை பார்க்கணும். நம்மை பற்றிய வேதம் சொல்லுகின்ற உண்மைகள், இதெல்லாம் கனவுகள் அல்ல, இது உண்மைகள். நம்மை பற்றி வேதம் சொல்லுகின்ற உண்மைகள், ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் சில காரியங்களை. நாம் நீதிமான்கள், அதாவது ஆண்டவர் இயேசுவுக்குள்ளாக நம்மை குற்றவாளிகளாக பார்ப்பதில்லை, தேவ கோபத்தை சுமந்து கொண்டிருப்பவர்களாக பார்ப்பதில்லை, நியாய தீர்ப்பை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறவர்களாக, கண்டனத்துக்குரியவர்களாக பார்ப்பதில்லை. தம்முடைய பிள்ளைகளாக அவர் நம்மை தத்தெடுத்திருக்கிறார். தன்னுடைய குடும்பத்துக்குள்ளாக நாம் தத்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். அதற்கு இன்னொரு வார்த்தை மகவேற்பு. அவருடைய குடும்பத்திலே ஒரு அங்கத்தவராக சேர்ந்திருக்கிறோம். நீதிமான்களாக அவர் நம்மை பார்க்கிறார். பரிசுத்தப்படுத்தப்பட்டிருக்கிறோம், மகிமை அடைந்திருக்கிறோம் இயேசுவோடு கூட. இதெல்லாம் நம்மை குறித்த உண்மைகள். இதுல மாறுதலே இருக்க முடியாது. சில நேரம் வாழ்க்கையில துன்பங்கள், தொல்லைகள், கஷ்டங்கள் இருக்கிற நேரம் இதை எடுத்து வாசிச்சு பாருங்க. கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்க யாருன்னு வாசிச்சு பாருங்க. கொலோசியர் 1-2 போன்ற பகுதிகள், ரோமர் 8 அதிகாரம் எல்லாம் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த தொல்லைகள் தொல்லைகளாக இருந்த பொழுதும் கூட நாம் யார் என்பதை அறிந்து கொள்ளுகிற பொழுது இருதயத்துல பெரிய சந்தோஷம் ஏற்படும். ஏன்னா இதையெல்லாம் யாரும் எடுத்துக்க முடியாது. நீ உண்மையான கிறிஸ்தவனாக இருந்தால் யாரும் இதை எடுத்துக்கொள்ள முடியாது. மற்றவர்கள் திட்டினாலும் தூற்றினாலும் இது நம்மை பற்றிய உண்மைகள், யாரும் இதை எடுத்துக்கொள்ள முடியாது. இதை விட ஒரு பெரிய ஒரு உண்மை ரோமர் 6 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் பெரிய விஷயங்கள், இருந்தாலும் இன்னும் நம்மை பற்றி பார்க்கிற பொழுது, நாம் யார் என்று பார்க்கிற பொழுது ரோமர் 6 அதிகாரம் என்ன சொல்லுகிறது என்று பார்ப்போம். 3 வசனத்திலே, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். 5 வசனத்தை பாருங்க. ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருக்கிறோம். முக்கியமான வார்த்தை அங்க இணைக்கப்பட்டிருப்பது. இயேசுவில் நம்ம வைத்திருக்கின்ற மெய்யான விசுவாசம், நமக்கு கொடுத்திருக்கின்ற ஒரு பெரிய ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? இது உண்மையானது. இயேசுவோடு கூட நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஆங்கிலத்தில் யூனியன் வித் கிரைஸ்ட்னு சொல்லுவாங்க. இயேசுவுக்கு உள்ளாக சகலவிதமான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், நீதிமானாக்குதல், மகவேட்பு, பரிசுத்தமாகுதல், மகிமை அடைதல், இன்னும் எத்தனையோ ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு சொந்தமாயிருப்பதற்கு என்ன காரணம்? நாம் இயேசுவோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசுவோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். எப்பொழுதும் மரணமும் கூட பிரிக்க முடியாதபடி இணைக்கப்பட்டிருக்கிறோம். மரணம் நம்ம சரீரத்தை மட்டும்தான் கொல்ல முடியும், ஆனால் நாம் அவரோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த இயேசுவோடு இணைக்கப்பட்டிருக்கிற அந்த போதனை ஒரு பெரிய போதனை. சுருக்கமாக தான் இங்க சொல்லிக் கொடுக்க முடியும். இருந்தாலும் இந்த ரட்சிப்பின் படிமுறைகள் புத்தகத்தில் ஒரு அதிகாரமே இருக்கிறது, இயேசுவுடனான இணைப்பு என்ற தலைப்பில். ஆகவே அதை நீங்கள் வாங்கி வாசிக்கிற பொழுது இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ளலாம். இது ஒரு பெரிய ஆசீர்வாதம் நமக்கு கிடைச்சிருக்கு, அனுபவபூர்வமான ஒரு ஆசீர்வாதம். ஒரு விசுவாசிக்கு ஆண்டவரோடு உறவாடக்கூடிய, ஐக்கியத்தில் வரக்கூடிய ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருப்பதற்கு காரணமே அவரோடு இணைக்கப்பட்டிருப்பதனால தான். இத இந்த 6 அதிகாரத்தில் பவுல் அதை அருமையாக விளக்குகிறார். நாம் அவரோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். பிரிக்க முடியாதபடி தொல்லைகள், துன்பங்கள் எது வந்த பொழுதும் இந்த ஆசீர்வாதம் நம்ம விட்டு போக முடியாது. நிலைத்திருக்கின்ற ஒரு அனுபவம். இந்த உலகத்தில் அது ஆரம்பிக்குது. இயேசுவோ அவரை விசுவாசிக்கிற பொழுது அவரோடு இணைக்கப்பட்டிருப்பது, அது இந்த உலகத்தில் தொடர்வது மட்டுமல்ல, பரலோகத்திலும் அது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அவரோடு நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். அவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம். பரிசுத்தப்படுத்தப்பட்டிருக்கிறோம், அவரோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். தொடர்கின்ற பரிசுத்தம் நிகழ்வதற்கான காரணமே நாம் அவரோடு இணைக்கப்பட்டிருப்பதனால தான். அவரோடு இணைக்கப்படாதவன் ஒரு நாளும் பரிசுத்தமாக வாழ முடியாது. அவரோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம்ங்கிற ஒரு நிச்சயம் உங்க இருதயத்தில் இருக்குதான்னு யோசிச்சு பாருங்க. அவரோடு இணைக்கப்பட்டிருக்கிறீர்களா? வேதம் சொல்லுகிறது நாம் அவரோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம் விசுவாசிகளாக. அது மட்டுமல்ல, கொலோசேயர் 3 அதிகாரம் மூன்றாவது அதிகாரம் பத்தாவது வசனம், தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவுடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. நேற்று கூட இதை நினைவுபடுத்தினேன், பரிசுத்தம் அடைந்தவன், நீதிமானாக்கப்பட்டவன், மகிமை அடைந்திருக்கிற அந்த விசுவாசி கிறிஸ்துவோடு பிரிக்க முடியாதபடி இணைக்கப்பட்டிருக்கிறவன் புதிய சிருஷ்டியாயிருக்கிறான், அவன் புதிய மனிதனாயிருக்கிறான். நேற்று சொன்னேன், விசுவாசிக்கு உள்ள பழைய மனுஷன் புதிய மனுஷன் ரெண்டு இல்லை, அவன் எப்பவுமே ஒரு மனுஷனா தான் இருந்திருக்கிறான். கண்ணாடியில பாக்குறதுக்கு நேரம் இன்னொருத்தன் இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் அது ஒரு மனுஷன் தான், கண்ணாடி வந்து நிழல். பழைய மனிதனாக இருந்தவன் இப்பொழுது எப்படி மாறியிருக்கிறான், அவன் புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறான் இயேசுவோடு இணைக்கப்பட்டிருப்பதனாலே. இஸ் எ நியூ கிரீச்சர், நியூ மேன். அதுவும் ஒரு பெரிய ஆசீர்வாதம், ஒரு பெரிய ஆசீர்வாதம். கொலோசேயர் முதலாவது அதிகாரம் 21வது அதிகாரம் என்ன சொல்லுகிறது, முன்னே அந்நியராயும், ஆண்டவரிடத்தில் வருவதற்கு முன்பாக, ஏன் அந்நியன், ஆண்டவரை வெறுத்து விரோதித்த அவருக்கு புறம்பானவர், துர்க்கிரியைகளினாலே மனதிலே சத்துருக்களாயும், அவன் இருதய ஆண்டவரை இயற்கையாக வெறுக்கிறது, பாவியினுடைய இருதயம், சத்துருக்களாயும் இருந்த உங்களை பரிசுத்தராகவும், ஆண்டவர் தான் பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார், பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கி இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் புதிய மனிதனாக இருக்கிறோம், பரிசுத்தம் அடைந்திருக்கிறோம், இயேசுவோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம், ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம். ஏன், ஆண்டவர் நம்மை விரோதித்து இருந்தார். கேட்கிற நேரமே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், அதை எப்படி ஆண்டவர் விரோதிக்க முடியும். சில மூலசாலிகள் திடீர்னு இவரை மடக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருச்சு. ஆண்டவருக்கு நம்மேல விரோதம் இருக்குன்னு சொன்னா அவரை நீங்க கலங்கப்படுத்துறீங்க இல்லையா அப்படின்பா. ஏன்னா ஆண்டவர் தூய்மையானவர். இந்த மாதிரி மனிதனுக்கு இருதயத்தில் ஏற்படுகின்ற பொல்லாங்குகள், கேடான எண்ணங்கள்லாம் ஆண்டவருக்கு வராது, அவர் நித்தியத்துக்கும் பூரண பரிசுத்தர். ஆண்டவருக்கு நம்ம மேல விரோதம் இருக்கிறதுன்னா எப்படி புரிஞ்சுக்கிறது, வேதம் சொல்லுகிறது. நேற்று கூட பார்த்தோம் ப்ராபசியேஷன் என்ற வார்த்தையில அது இருக்கு, தேவ கோபம் நம்மேல இருக்கிறது, ஆண்டவர் கோபம் வருமா. பூரணமானவருக்கு எப்படி கோபம் வர முடியும், கோபம் மனுஷனுக்கு தானே வரும். இப்ப சொல்றேன் கேளுங்க, நாம பாவிகளாக அவரை நிந்தித்து அவருடைய கட்டளைகளை மீறி கொண்டிருப்பதனாலே முழு பரிசுத்தமாக இருக்கின்ற அந்த தேவனை நாம் விரோதியாக பார்க்கிறதுனாலே அந்த முழு பரிசுத்தம் நம்மை பிள்ளைகளாக பார்க்க முடியாது. நெருப்பை தொட்ட உடனே என்ன செய்யும், சுடும். அது போல அவருடைய பரிசுத்தத்தை நம்முடைய விரோத மனப்பான்மையிலால் நாம் தொடுகிற பொழுது அந்த ஆப்போசிட்டான கோபம் தான் நமக்கு வர முடியும். அது நீதியானது, அது நீதியானது. அவருக்கு எதிரிகளாக இருப்பதனாலே நாம் அவருடைய கோபத்தையும் அவருடைய நியாய தீர்ப்பையும் சந்திக்கிறோம். அவரால் பரிசுத்தமாக்கப்படுகிற பொழுது விசுவாசத்தின் மூலமாக நம்மை அவர் சத்துருக்களாக பார்ப்பதில்லை, தம்முடைய பிள்ளைகளாக பார்க்கிறார். அது நல்லா புரிஞ்சுக்க. அதனால தான் விசுவாசிகள் நாம் பாவம் செய்கிற பொழுது அது ஆண்டவரை நிந்திக்கிறதாக போய்விடுகிறது. அப்ப இந்த வசனம் சொல்லுகிறது, மனதிலே சத்துருக்களாகவும் இருந்த உங்களை அவர் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக தம்முடைய சரீரத்திலே அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கி இருக்கிறார். நம்மேல் அவருக்கு இருந்த அந்த கோபம் இயேசு கிறிஸ்துவுடைய பாவ நிவாரண கோப நிவாரண பழியினாலே நீக்கப்பட்டு ஆண்டவர் இப்பொழுது சமாதானத்தோடு நம்மை பார்க்கிறார். அவரோடு நமக்கு ஒப்புரவாக்குதல் உண்டாகி இருக்கிறது. ரெக்கன்சிலியேஷன் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். விசுவாசிகள் உங்களை நீங்க இப்படி பார்க்கிறீங்களா? இவ்வளவு பெரிய அருமையான உண்மைகள் நம்மை பற்றியவை. இப்ப இதெல்லாம் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இண்டிகேட்டிவ்ஸ், அதாவது அகற்ற முடியாதபடி நிரந்தரமான உண்மைகள் ஒரு விசுவாசிய பத்தி. இந்த மாத்த முடியாது. உண்மையான விசுவாசியா இருந்தா இதுதான் நீங்க, இதெல்லாம் உங்களுக்கு சொந்தமானவைகள், நம்ம மாத்த முடியாது. எப்படி இந்த உலகத்துக்கு இந்த நாட்டுக்கு ஒருவர் சிட்டிசனா இருந்தா அவன் பாஸ்போர்ட் எடுக்கலாம், இன்னொரு நாட்டுக்கு போகலாம், நீதியாக சட்டம் அனுமதிக்கிற எல்லாவற்றையும் அவன் அனுபவிக்கலாம். இப்போ ஒருத்தர் சொன்னான்னா இதெல்லாம் எனக்கு பிடிக்கல, நீ பிடிக்கலன்னு சொல்றதுனால இது உனக்கு இல்லைன்னு அர்த்தம் அல்ல. சட்டபூர்வமாக இந்த நாட்டினுடைய பிரஜையாக இருந்தா அதெல்லாம் உனக்கு தான். அதே போலத்தான் ஒரு விசுவாசி சில நேரம் வாழ்க்கையில் தொல்லைப்படுகிற பொழுது தான் ஏதோ ஆண்டவர் விரோதமா பார்க்கிற மாதிரி நினைக்கலாம், ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டதாக கூட நினைக்கலாம். அது அவனுக்குள்ள இருக்கிற ஒரு தவறான நினைப்பு தானே தவிர அவனை பற்றிய உண்மைகள் இங்க வேதம் சொல்லுகிறது. இந்த மாதிரி இடத்துக்கு தான் போய் பார்க்கணும். மார்ட்டின் லூத்தரை பத்தி ஒரு கதை இருக்கிறது. அவர் தன் படிப்பறையில இருந்த பொழுது பிசாசு அதுக்குள்ள வந்து, நீ உன்னை பத்தி பெருசா நினைச்சுக்கிட்ட, இங்க பாரு நீ என்ன என்ன பாவம் எல்லாம் செய்திருக்கிறன்னு ஒரு பட்டியல் போட்டு காட்டினார். லூத்தர் தன்னுடைய மேசையில் இருந்த ஒரு இங்க் பாட்டில் எடுத்து தூக்கி அதெல்லாம் அடிச்சிட்டு சொன்னா, இயேசுனுடைய திரு ரத்தம் இத்தனை பாவங்களிலும் இருந்து என்னை முழுமையாக கழுவி எடுத்திருக்கிறது. ஏன்னா அந்த மனுஷனுக்கு தெரியும் இயேசுக்குள்ளாக தான் யாருன்னு. சில நேரம் சாத்தான் வந்து சந்தேகத்தை விதைப்பான், நீ ஒன்றும் இப்படி ஒன்றும் பெருசு இல்லை. ஆனால் அந்த நேரத்தில் நம்மை பற்றிய உண்மைகளை நினைச்சு பார்க்கணும். விசுவாசியாக இருக்கிற பொழுது இது எல்லாம் நம்மை பற்றிய உண்மைகள். நாம் அவரோடு கூட என்றுமே பிரிக்க முடியாதபடி இணைக்கப்பட்டிருக்கிறோம். இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை நம்ம வாழ்க்கையில் அடைந்திருக்கிறோம். வேற என்ன தான் வேணும்? இந்த உலகமே எதிர்த்தாலும் கூட ஆண்டவர் நம்மை விரோதியாக பார்ப்பதில்லை. சில பாஸ்டர்ஸுக்கு வரும் பிரச்சனைகள், சத்தியத்துக்காக நிக்கிற பொழுது ஆபத்துக்கள் வரும். நண்பனா இருக்கிறவன் கூட விட்டுட்டு போயிடுவான். இப்படியெல்லாம் இருந்தா பொழைக்க முடியாதுன்னு சொல்லி கொடுப்பாங்க. ஏன் பாஸ்டர் இங்கிட்டு கொஞ்சம் காம்ப்ரமைஸ், அங்கிட்டு கொஞ்சம் காம்ப்ரமைஸ், கேரட்லாம் கொடுக்க மாட்டேன்னு சொல்றீங்களே, சபை வளராதே நிரம்பாதேன்னு சொன்ன சொல்லுவாங்க. இப்படியே பெந்தகோஸ்தேக்காரனை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கவே கூடாது, அதையும் கொஞ்சம் சமாளிச்சு போனா தான் ஓலிய நடத்தலான்னு சொல்லுவாங்க. ஆனா உங்களுக்கு சத்தியம் தெரியுது, அப்படியெல்லாம் போகக்கூடாதுன்னு தெரியுது. அதனால நம்ம ஊர்ல இன்னொன்னு ஒரு வழக்கம் என்னன்னா, இப்படியெல்லாம் பிடிக்கலன்னு சொன்னா உடனே வாய் ரொம்ப மோசமா போயிடும். முக்கியமா பாஸ்டர்ஸுக்கு தான் வாயும் கையும் சரியே இல்லை, மற்ற எல்லாத்தையும் விட. கை இருக்க வேண்டிய இடத்துல இருக்காது, வாயும் இருக்க வேண்டிய இடத்துல இருக்காது. இவங்க எல்லாம் யாக்கோபு படிக்கிறதே இல்லை. முதல்ல கிறிஸ்தவன பாஸ்டரா இருந்தா தானே யாக்கோபெல்லாம் புரியும். உன்னுடைய இருதயம் கேடுள்ளதும் திருக்குள்ளதுமாக இருக்கிறது. நாக்க பார்த்தா போச்சு. அவிசுவாசி கூட அப்படியெல்லாம் செய்ய மாட்டான். இவன்லாம் பரிசுத்தம் அடைந்தவனான்னு யோசிக்கிற அளவுக்கு அவனுடைய நாக்கும் கையும் அழுகி போயிருக்கிறது. உண்மையான விசுவாசிகள் அப்படி இருக்க மாட்டாங்க. ஆண்டவரை போற்றுகின்ற அந்த வாயினாலே இப்படியெல்லாம் பேசலாமா, மற்றவர்களை பற்றி புறங்கூறலாமா, மற்றவர்களை பற்றி தேவையில்லாத பொய்யான கதைகளை உருவாக்கலாமா, மனுஷன் எங்கே நினச்சி பார்க்குறான். பரிசுத்தத்தை பற்றி தெரியாது பார்த்தீங்களா, பரிசுத்தத்தை பற்றி கொஞ்சமாவது தெரிஞ்சிருந்தா, அதுவும் பாவம் எவ்வளவு கோரமானதுன்னு தெரிஞ்சிருந்தா ஒருவனுக்கு கையும் வாயும் அப்படி போக, எப்படியெல்லாம் நடக்கும், தனிமைப்பட்ட மாதிரி சில நேரம் நம்ம உணர்வோம். இதெல்லாம் தான் யோசிச்சு பார்க்கணும். ஆண்டவரோடு பிரிக்க முடியாதபடி இணைக்கப்பட்டிருக்கிறோம். இவ்வளவு ஆசீர்வாதங்களும் இயேசுக்குள்ளாக இருக்கிற பொழுது மனிதன் இருந்தால்தான் என்ன, இல்லாவிட்டால்தான். மனித உறவெல்லாம் தேவையில்லைன்னு நான் சொல்லலை, உறவுகள் ஒழுங்கானவங்கள மட்டும்தான் இருக்கணும். அவிசுவாசி கூட சொல்லுவான் கெட்ட நண்பர்கள் கூடாதுன்னு சொல்லுவாங்களா இல்லையா, அதனால கெட்ட பாஸ்டர்ஸும் கூடாது தான், நல்ல பாஸ்டர்ஸோட உறவு இருக்கும். நல்லவர்களோடு சேருகிற பொழுது தான் நமக்கு நன்மை இருக்கிறது, மற்றவங்களோடு இருக்க முடியாது. சத்தியம் இருக்கிற இடத்துல தான் நமக்கு உறவுகள் இருக்கும், வேற எதோடும் இருக்கக்கூடாது. அந்த தைரியம் வேணும், லூத்தருக்கு அந்த தைரியம் இருந்தது. அதனால தான் அவர் அஞ்சா நெஞ்சன் ஆண்டவர் அவரை 11ஆம் நூற்றாண்டில் தேவைப்பட்ட ஒரு மனிதனாக எழுப்பினார். ஏன்னா அந்த நேரத்தில் அப்படி தேவைப்பட்டுச்சு. கொஞ்சம் பயந்த சுபாவம் உள்ளவங்கெல்லாம் சரிவராது, போப்போட சமாளித்து நிற்கிறதுன்னா லேசான வேலையா. இன்னைக்கு இருக்கிற சாமி போப்பு இல்லை, இன்னைக்கு இருக்கிற போப்பு ஒன்றுத்துக்கு பிரயோசனம் இல்லை. அன்னைக்கு இருந்த போப்பு குடும்பத்தையே இல்லாமாக்கிடுவான், நாட்டையே இல்லாமாக்கிடுவான். ஆனால் லூத்தருக்கு பயமே இல்லை, பயமே அறியாத மனிதன், அதுவும் ஆண்டவருடைய கிருபை. இவையெல்லாம் நம்மை பற்றிய உண்மைகள். இப்போ ஏன் இதை சொல்லுகிறேன், இதை சொல்லுவதற்கு காரணம் இருக்கிறது. ஏன் இப்போ நம்ம போக போகிற பாதை இருக்கிறதே, தொடருகிற பரிசுத்தம். அந்த தொடருகிற பரிசுத்தத்தை பற்றிய உண்மைகளை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டுமானால், அந்த தொடருகிற பரிசுத்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் எப்படி தொடர்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டுமானால், நாம் இயேசுவுக்குள்ளாக நாம் யார், நம்மை பற்றிய என்றும் அழிய முடியாத அகற்றப்பட முடியாத உண்மைகள் யாவை என்பதை நம்ம உணரணும். இப்ப இதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு தான் தொடர்கின்ற பரிசுத்தமே நடக்கும், இது இல்லாதவர்களுக்கு அது இல்லை. அதனாலதான் மறுபடியும் கேட்கிறேன், நீங்கள் பரிசுத்தப்படுத்தப்பட்டிருக்கிறீர்களா இயேசுவினால். மெய்யான மனம் திரும்புதலையும் விசுவாசத்தையும் அடைந்து கிறிஸ்துவுக்குள்ளாக அவரோடு இணைக்கப்பட்டிருக்கிறீர்களா. இந்த மாதிரி இதெல்லாம் கேட்கிற நேரம் ஆத்துமாக்கள் பாஸ்டர்லாம் பிரிக்க முடியாது, ஆண்டவர் முழுக்க நம்ம எல்லாம் ஒண்ணுதான். பாஸ்டர்னு பேர் வச்சுக்கிட்டு இதெல்லாம் சொந்தமாக இல்லாதவர்களும் இருக்கிறாங்க, இருக்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு அது தொழிலா போச்சு, உண்மையிலேயே அது ரொம்ப பணம் கொடுக்குற தொழிலா போச்சு. அதனால யாரையும் பார்த்து கேட்க வேண்டியது, உண்மையில நீங்களே உங்களை பார்த்து கேட்டுக்க வேண்டியது. நானும் கூட இயேசுவுக்குள்ளாக இத்தனையும் எனக்கு சொந்தமானவைகளா, நான் அவரோடு இணைக்கப்பட்டிருக்கிறேனா, நீங்கள் அதை கேட்டு பார்க்கணும். இதுதான் பரிசுத்தம், தொடர்கின்ற பரிசுத்தத்திற்கு ஆரம்ப பரிசுத்தம். இந்த ஆரம்ப பரிசுத்தம், இதுக்கு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க டெஃபினிட்டிவ் சாங்டிஃபிகேஷன் சொல்லு. இந்த ஆரம்ப பரிசுத்தம் இல்லாதவனுக்கு தொடர்கின்ற பரிசுத்தம் நிகழ முடியாது. இப்ப இப்ப இவ்வளவும் பார்த்த உடனே உங்களுக்கு தெரியும், எபேசியர் 1 எபேசியர் 1வது அதிகாரத்தில் பேதுரு சொல்லுகிறது புரியும், எவ்வளவு உண்மையானதுங்கிறது புரியும். அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள்னு பேதுரு சொல்லுகிறார் இல்லையா. அவர் எவ்வளவு பெரிய பரிசுத்தர், அவரை போல நாம் எப்படி பரிசுத்தராய் இருக்க முடியும். அவரால் பரிசுத்தப்பட்டிருந்தால், இயேசுவோடு பிரிக்க முடியாதபடி இணைக்கப்பட்டிருந்தால் நாம் பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ முடியும். இப்போ இந்த நேரத்தில் உடனே அடுத்த கட்டத்துக்கு போயிடக்கூடாது. இதெல்லாம் ரொம்ப நிறைய சொல்லியிருக்கு, நீங்கள் யோசிக்கணும், மனசில் பதியணும் இல்லைங்களா. ஆகவே இப்போ ஒரு 5 மினிட்ஸ் தான் பிரேக் எடுப்போம்.